திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இதனை மிக அழகான நமது சித்தியார் பாடலோடு பொருத்தி பார்க்கலாம். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப. தான் மன்னவ குமாரன் என்பதே தெரியாம வேடர் கூட்டத்துல மயங்கி நிற்கிறான். பின் அவனும் என் மகன் நீ என்று அவரில் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போர். ஏ, நீ என்னுடைய பிள்ளைப்பா, அரசகுமாரன், நீ எப்படி காட்டுல எப்படி வேடர்களோட இருக்கலாம் அப்படின்னு உணர்த்தி எப்படி அந்த மன்னன், உலகியல் பூர்வமான ஒரு மன்னன் கூட்டிட்டு போவானோ அது மாதிரி துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர் உறும் தொல் உயிரை. இல்லையா, ஐம்புல வேடர்களோட சுழல்ல அகப்பட்டு துணைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அறியாமல், அதனால அவரை அறியாததுனால தன்னையும் அறிய முடியல, அதனால துயர் உருகின்ற தொல்லுயிர். அந்த உயிரை இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயம், மண்ணும் அருகுருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். அப்போ நல்ல நிலைத்த ஒரு குருவாக வந்து அவர் நமக்காக என்ன செய்கின்றாராம், ஐம்புலன்கள்ல இருந்து அந்த வேடர்கள்ட்ட இருந்து நம்மளை நீக்கி நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மும்மலங்களையும் அகற்றி தானாக்கி, இவர் சொல்றாரு இல்லையா, சித்தமலம் அறுவித்து சிவமாக்கி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்படி தானாக்கி அப்புறம் என்னை ஆண்டான்னு சொல்லுவாரு, அதான் மலரடி கீழ் வைப்பேன். அப்போதும் இவர் ஆண்டான் தான், நாம அடிமைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ முதல்வன் வந்து ஒரு வகையிலையும் அறியப்படாமலையும் ஒரு வகையில அறியப்படுதலும் உடையவன் இல்லையா, அதனால அவர் சிவசத்தாக இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன் அறிய முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, பாசஞானத்தாலையும் பசுஞானத்தாலையும் அவரை அறிய முடியாது. ஏன் அறிய முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, பதிஞானத்தால் மட்டும்தான் அறிய முடியும். ஆக இந்த வகையிலே அவருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் இதிலே பார்த்தோம். அடுத்து அவர் ஆட்கொள்ளல அப்படின்னா ஆன்மாவுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறத ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். இதெல்லாம் பதிய பத்தி சொல்லும் போது நம்ம சொல்லணும், ஏன்னா அவர் எதற்காக அவரை நாம் பதி என்று வணங்குகிறோம் நமக்கு முதல்ல தெரியணும். நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார். நமக்கு ஒரு பேரு ஊரெல்லாம் இருக்கு பாருங்க, இதை எத்தனை பேர் வேணாலும் அறிஞ்சிருக்கலாம், ஆனா நம்ம ஆன்மாவை யாரால அறிய முடியும், இறைவனால் மட்டும்தான் அறிய முடியும். அதத்தான் சொல்றாரு, நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன என்ன செய்யறார் சுவாமி ஆட்கொள்ளலைன்னா நான் எதுக்கு ஆவேன் அப்படிங்கறத சொல்றாரு. அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி என்று மற்றும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றார். ஊன் பழித்து உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருவன், என்ன இந்த ஊனை பழிச்சு என் உள்ளத்துக்குள்ள புகுந்து என்னோட உணர்வாகவே இருக்கின்றார். திருவருள் தந்து தன் பொன் இணையடி காட்டி, நமக்கு உயிருக்கு உயிரா இருந்து மிக அழகாக காட்டுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இவ்வான்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும். சித்தியார்ல ஒரு பாடல் பார்த்தோம், அது மாதிரி மேகண்ட தேவி நாயனார் என்ன சொல்றாரு, இந்த எட்டாம் சூத்திரம் பார்த்தோம், அவரே மற்றொரு இடத்துல சொல்லும் பொழுது தானே குருவாக வந்து இறைவன் உணர்த்தும். அது எல்லா ஆன்மாக்களுக்கும் உண்டு, அந்த எந்தெந்த பக்குவம் எப்பப்ப வருதோ அப்போ அது இறைவனால் ஆட்கொள்ளப்படும் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதுகாரும் இறைவனுடைய சிறப்புகளை பார்த்தோம். அவருக்கும் அம்பாளுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னா தாதான்ய சம்பந்தம்னு பார்த்தோம். ஆன்மாக்களுக்கும் அவருக்குள்ள தொடர்பு என்னன்னா அத்துவிதம்னு பார்த்தோம். கலப்பினால் எப்போதும் உயிர்களோடு ஒன்றாகவே இருக்கின்றார், பொருள் தன்மையால் வேறாக இருக்கின்றால், இயக்கும் போது அதாவது செலுத்தும் போது உடனாக இருக்கின்றார், இதுதான் அத்துவிதம் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் எல்லா இடத்துலயும் எல்லா பொருளையும் கலந்து இருக்காருன்னு சித்தாந்தம் நமக்கு சொல்லுது, எல்லாத்தையும் ஒன்றா நிக்கிறாரு அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னா, அந்த உடலுக்குள்ள உயிர் எப்படி இருக்குதோ அது மாதிரி உயிர் வந்து தன்னை விட வேறான உடல்ல பொருந்தி இருந்தாலும் அந்த வேற்றுமை தோன்றாம, இப்ப பாருங்க அந்த உயிரையே நம்ம மறந்து இந்த உடம்பு தான் நாமன்னு எப்படி நினைக்கிறோம், அது எப்படி ஒற்றுமைப்பட்டு நிக்குதோ அது மாதிரி இறைவனும் பதியாகிய அவர் பசு பாசங்கள்ல கலந்து அவையே ஆக இருக்கின்றார். நம்ம ரெண்டாம் சூத்திரம் பார்த்திருக்கோம், அவையே தானேயாய் இல்லையா அப்படின்னு பார்த்திருக்கோம். சரி, அப்படி அவர் எல்லாமாகவும் கலந்திருக்கிற இந்த உடல் கலப்பு இல்லாம, அதாவது உயிரோட கலப்பு இல்லாம உடம்பு எப்படி தனித்து நிற்க முடியாதோ, அது மாதிரி இறைவனோட கலப்பு இல்லாம எந்த பொருளுக்கும் இருப்பு கிடையாது. ஒரு ஒரு பொருளும் அந்தந்த பொருட்களோட தன்மையோட எப்படி இருக்குதுன்னா, அங்க உள்ள வந்து இறைவன் இருக்கின்றார் இல்லையா. அவரை மகேஸ்வரன் சொல்லுவோம், அம்பாள மகேஸ்வரின்னு சொல்லுவோம். அவங்க வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு மாகேஸ்வரன் பேர் இல்லையா. சரி, அப்ப எது எப்படி அப்படின்னா, இவங்க இறைவன் வந்து எல்லா பொருளையும் ஒன்றா கலந்து இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கும். இப்ப நம்ம கண்ணுல ஒளி இருக்கு, இந்த கண்ணொளி தானே வந்து நமக்கு உருவத்தை காணாது. அப்ப சூரிய ஒளியானது கண்ணொளியில கலந்து காட்டினாதான் கண் ஒளி ஒரு பொருளை காணும். அப்போ ஒரு காட்சியின் போது ரெண்டு ஒளியும் வேண்டியிருக்கு, ரெண்டும் இயைந்து நிக்கணுங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. சூரிய ஒளி கண்ணொளியில ஒன்றாய் கலந்து இருந்தாலும் கண்ணொளி பொருளை காண்பதற்கு அந்த அது காணணும் அப்படின்னா சூரிய ஒளி கண்ணிற்கு பொருளை காட்டணும் அப்படிங்கும் போது பொருள் தன்மையால் வேறுபட்டுருது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி கண்ணொளியோட கலந்து நிக்கிற சூரிய ஒளி மாதிரி உயிரானது ஒரு பொருளை அறியும் போது உயிரோடு இறைவன் இயைந்து நிற்கின்றார். இறைவனும் உயிரும் பிரித்தறிய முடியாத மாதிரி இயைந்து நிற்கின்றார்கள் இல்லையா, உயிரோடு இயைந்து நிற்கின்றார். சரி, அந்த நிலையில உயிர் ஒரு பொருளை அறிய இறைவன் வந்து அந்த உயிர்க்கு அறிவிக்கின்றார். அறிவானந்தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானேன்ட்டு காரைக்காலம் வேற இதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அறிவிக்கும் போது அவர் வேறாக இருக்கின்றார் அல்லவா, அதுதான் அவர் வேறாக நிற்றல் இல்லையா. கலப்பினால் ஒன்றாக இருப்பார், பொருள் தன்மையால் வேறாக இருப்பார் அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, இப்ப இதெல்லாம் இயங்கணும் அப்படின்னா அதை இயக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். சித்தாக இருக்கக்கூடிய உயிர்களோட அறிவை விளக்குறதுக்கு ஜடமான பிற பொருட்களை இயக்குவதற்கும் கண்டிப்பாக இறைவனுடைய வேறாக நிற்கக்கூடிய தன்மை முக்கியம், இன்றியமையாதது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ கண் ஒளி ஒரு பொருளை காணணும்னா உயிரறிவும் உடன் நின்று காணணும். அது மாதிரி இறைவன் உடன் இருந்து அறியலேனா உயிர்கள் எதையும் அறியாது. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு நாலு ஞான நூல்கள் எல்லாம் நமக்கு பயில முடிகின்றது, ஓத முடிகிறது, கேட்க முடிகிறது அப்படின்னா காரணம் என்னன்னா சுவாமி நம்மோடு ஒன்றாக இருக்கின்றார். சரி, அப்போ அந்த பொருட்களை எல்லாம் அறிந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு யார் நம்ம கூட இருக்கணும், சிவபெருமான் இருக்கணும். எப்படி இருக்கின்றார், உடனாக இருக்கின்றார், நம்மை விட்டு அவர் நீங்குவதே கிடையாது. ஆக இந்த மூன்று நிலையத்தான் சைவ சித்தாந்தம் வந்து அத்விதம் அப்படின்னு அழகா நமக்கு சொல்லியிருக்கு. சரி, ஆக அதற்கு அடுத்தாற் போல இந்த அத்விதக் கொள்கையை பார்க்கணும் அப்படின்னா நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே என்று வருகிறது. மலரும் மனமும் வேற வேற அப்படின்னாலும் ரெண்டையும் பிரிக்க முடியாது, ஒன்றித்து நிற்பது போல இறைவன் உயிருக்கு உயிராக ஒன்றாகவே நிற்கின்றார் அப்படிங்கிறத சொல்றார். இந்த அத்விதத நிலையை நமக்கு உணர்த்துவதற்காகவே நமது அறிவால் சிவமே ஆன மணிவாசக பெருமான் புணர்ச்சி பத்து என்று ஒரு பதிகத்தையே அருளியிருக்கின்றார். புணர்ச்சி என்ற சொல்லுக்கு அத்விதம் என்று பொருள். ஆண்டானுக்கும் அடிமைக்கும் உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுவது புணர்ச்சி பத்து என்று ஒரு பதிகம். அதிலே ஒரு பாடலை இப்போது நாம் பார்க்கலாம். சுடற்பொற்குன்றை தோழா முத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை உடைப்பட்டு இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே என்று சொல்லுகின்றார். சுடற்பொற்குன்று அப்படின்னு சொல்றது படைத்தலையும், தோழாமுத்து அப்படின்னு வர்றது காத்தலையும், கருணாலயன் அப்படின்னு வர்ற சொல் வந்து துடைத்தல் அதாவது அழித்தலையும், ஆர் அமுது என்ற சொல் மறைத்தலையும், பொல்லாமணி என்ற சொல் அருளலையும் ஒரு புடை ஒப்பாக நமக்கு உணர்த்துகின்றது. அதுதான் சொல்றாரு, என்று கொல்லோ என் பொல்லா மணியை உணர்ந்துன்னு அந்த பாடல் மகுடமே அதுதான் அந்த பதிகத்துக்கு. அதுதான் நமது மெய்கண்ட தேவன் நாயனார் சொன்ன மாதிரி தான், அவையே தானே யாய் இல்லையா அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி பார்ப்போம், அவையே யாதல்ங்கிறது ஒன்றாதல், தானே யாதல் வந்து வேறாதல், அவையே தானே யாதல் வந்து உடனாதல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அவையே யாய் தானே யாய், அவையே தானே யாய் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும்னு பார்த்திருக்கோம். இத அழகா சித்தியார்லயும், உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி. இந்த தன்மை எதுவும் அவருக்கு எய்தாது. தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும் என்று மிக அழகாக நமது சகலாகம பண்டிதர் வழங்கி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சிவஞான போதத்திற்கு முன்பாக காலத்தால் முந்திய திருக்களிற்றுப்படியார் இல்லையா, திருவுந்தியார் திருக்களிற்று, திருவுந்தியார் வந்து திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். அவர் ஆளுடைய தேவநாயனாருக்கு உபதேசம் பண்ணி அவற்ற உபதேசம் பெற்றவர் திருக்கடவுர் உய்ய வந்த தேவநாயனார். அவர் செய்த நூல் தான் திருக்களிற்றுப்படி. அந்த நூலை செய்து அவர் வைத்திருந்தார். அந்த களிரை எடுத்து ஆனந்த கூத்தனிடம் தில்லையிலே கொடுத்தது. ஆகையால் அந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்று பெயர். அவரும் சொல்றாரு, ஈராகி அங்கே முதல் ஒன்றாய் ஈங்கிரண்டாய் மாறாத எண் வகையாய் மற்ற இவற்றின் வேறாய் உடனாய் இருக்கும் உரு உடைமை என்றும் கடனாய் இருக்கின்றான் கான். இதுல வந்துருச்சு பாத்தீங்களா, முதல் வரியில ஒன்றாய் வந்தாச்சு, ரெண்டாவது வரியில வேறாய் வந்தாச்சு, மூன்றாவது வரியில உடனாய் வந்தாச்சு. அப்ப இறைவன் அத்துவிதமாக நம்மோடு இருக்கின்றதை தெளிவாக சைவ சித்தாந்தம் உணர்த்துகிறது. இதை விட்டுட்டு தான் நம்ம கூடவே அவர் இருக்கிறாங்க, இருப்ப உணர தெரியாமத்தான் வாழ்நாள்லாம் வீழ்நாளா போகுது. ஏழை தொழும்பலின் எத்தனையோ காலம் எல்லாம் பாலுக்கு இறைத்தேன் என்று இவரே வருந்துகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒன்றாதலை பற்றி பல இடத்துல பாடியிருப்பாரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அப்படி ஆகி ஆகின்னு வருதுல, அது ஒன்றாதல் தான். அதே மாதிரி பஞ்சபூதங்களை பத்தி சொல்லும் பொழுது அதுல இறைவன் எப்படி கலந்திருக்கின்றது, பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று அழகாக காட்டியிருக்கின்றார். மேலும் தன் புனல் விண்கால் நில நெருப்பாம் விச்சயனே என்று அவர் பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருப்பதை நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். மற்றொரு இடத்திலே புவனம் நீர் தீ காலோடு வானமானாய் என்று சொல்லுகின்றார். நிறந்த ஆகாயம் நீர் நிலம் தீ கால் ஆயவை அல்லையாய் ஆங்கே கறந்ததோர் உருவே, கரத்தல் மறைத்தல் அது உள்ள மறைந்து இருக்கின்றார். பஞ்சபூதங்கள்ல இறைவன் இருக்கின்றார் என்பதை நமக்கு அழகாக, பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி என்று மற்றும் ஒரு இடத்திலும் சொல்லுகின்றார். இப்ப உயிர் வந்து ஒரு பொருளை அறியணும்னா அந்த உயிரோட இறைவன் இயைந்து நிற்பார் என்றாலும், உயிரானது அந்த பொருளை அறிவதற்கு அறிவிப்பவனாய் அவர் அங்கே நிற்கும் போது வேறாய் இருக்கணும். ஒன்றாய் இருந்தால் அவர் அறிவிப்பதை உயிர் உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த வேறாய் எப்படியெல்லாம் விளங்குகின்றார் என்று பார்த்தால், நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே என்று சொல்லுகின்றார். அவர் வேறாக இருந்து காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்பிக்கின்றார். அதன் மூலம் மீட்டேயும் பிறவாமல் ஆட்கொள்கின்றார் என்று சொல்லுகின்றார். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் என்பாய் போல இணையன்னான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு. அவர் உள்ள நமக்குள்ள இருந்தாலும் ஒன்றா வேறாக இருந்து தன்னையும் நம்மையும் யார் என்று, அதாவது இந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவையும் உணர்த்தணும் சிவத்தையும் உணர்த்தணும், அந்த இரண்டையும் அவர் செய்கின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியகிற்பாரு என்று சொல்றதுல, ஒன்றாதல் வேறாத, ஒன்றும் நீ அல்லைங்கிறது வேறாத, அன்றி ஒன்றில்லைங்கிறது அவர் இல்லாம எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஒன்றாது. அதுக்கு அடுத்தாற் போல உயிர்கள் பொருளை அறிஞ்சு அனுபவிப்பதற்கு இறைவன் வந்து உடனா இருக்க வேண்டியிருக்கே இல்லையா? அவர் காட்டுனா நம்ம உணரக்கூடிய அளவுல நமக்கு பக்குவம் இல்லை, அதனால அவர் நம்ம கூட உடனாக இருக்க வேண்டி இருக்கிறது. அதை இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அதான் உடனா இருக்கிறது. எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறாரு சுவாமி. அது கேவல நிலையா இருக்கட்டும், சகல நிலையா இருக்கட்டும், சுத்த நிலையா இருக்கட்டும், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளாகிய அவர் நம்மோடு எல்லா நிலையிலும் உடனாக இருக்கின்றார் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. மருவி எப்பொருளும் வளர்ப்போன் என்றும் பிரிவினை அறியா நிழலது போல. ஒரு பொருள் இருந்தா அதோட சேர்ந்து தானே நிழல் வரும், நிழலையும் பொருளையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி நமக்கு நிழலா இருக்கிறார் சுவாமி. ஊனாய் உயிராய் உணர்வாய் என்னுள் கலந்து தேனாய் அமுதமாய் தீங்கரும்பின் கட்டியுமாக. உள்ளேயே கலந்தாச்சு, ஊனா உயிரா உணர்வா கலந்தாச்சு. உள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் என்று இப்படி அவர் உடனாக நிற்பதை நமக்கு அடிகள் அழகாக அறிவுறுத்தியுள்ளார்கள். இது நம்முடைய தேவாரங்கள்லையும் தேவார பெருமக்களும் மூவரும் பாடியிருக்காங்க. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாமறை நான்காய் வரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிளலையே என்று ஞான சம்பந்த பெருமானும் இந்த அத்வித நிலை நமக்கு படம் பிடித்து காட்டியிருந்தார். அதுபோல அப்பர் சுவாமிகள் இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி இயமானனாய் எரியும் காற்றும் ஆகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்ட மூர்த்தியாகி என்று நமக்கு உணர்த்தியுள்ளார். அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இல்லையா, ஆலால சுந்தரராக அணுக்கமாக இருந்தவர் அல்லவா. அவர் மிக அழகாக ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிழலானாய் கடலானாய் மலையானாய் என்று எல்லாவற்றிலும் இறைவன் அத்துவிதமாக கலந்திருக்கின்றார். இந்த சைவ சித்தாந்தத்தோட அடிப்படை கொள்கையே இறைவன் நம்மோடு அதாவது எல்லாவற்றிலும் அத்துவிதமாக இருக்கின்றார் என்பதுதான். அந்த நிலையை அந்த சைவ சித்தாந்த கருத்தை பல இடங்கள்ல நமக்கு சுவாமிகள் அழகாக உணர்த்தியிருப்பார். அந்த பாடலா பாடும்போது ஓதும் போது திருவாசகம் எல்லாருக்கும் ஓதுவதற்கு எளிதாகத்தான் இருக்கு, ஆனா அதுக்கு உள்ள இவ்வளவு சித்தாந்த கருத்துக்கள் பொலிந்திருக்கிறது என்பது அது உண்மையிலேயே அவர் அறிவால் சிவம் என்பதால் அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுத்து அப்படியே அந்த கருத்துக்களின் மூலம் அந்த பாடலின் மூலமாக அந்த கருத்துக்களை நம்மை உள்வாங்க செய்து நம்ம ஆன்மாவை பக்குவப்படுத்தி அவர் அடைவதற்கு என்ன வழி என்பதை நமக்கு தெளிவாக காட்டும்படியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதுக்கு அடுத்தாற் போல அவர் எங்க இருக்கிறார் அந்த ஒன்றாய் வேறாய் எங்கெல்லாம் இருக்கிறாருன்னா இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் பார்த்தது மாதிரி நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என்று சொல்லுகின்றார். அடுத்து என்ன சொல்றாரு, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அப்படிங்கிறார். என்னோட சிந்தையில அவர் இருக்கிறார், என்னுடைய எண்ணத்துல. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடியவர் என்னுடைய சிந்தையிலும் இருக்கின்றார் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். கருணை கடலாகிய பெருமானது சிறப்புகளை எல்லாம் நாம் எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் நம்மால் முழுமையாக சிந்திக்க முடியாது. முதலில் நமக்கு சிற்றறிவு, இரண்டாவது சுவாமி தான் காலத்தை கடந்தவர், நம்ம காலத்துக்கு உட்பட்டவர்கள் தான். சரி, இப்படி இறைவனுடைய இந்த சிறப்புகளை எல்லாம் சேர்த்துத்தான் தாய்மான சுவாமிகளும் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்றும் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர பரிபூர்ண ஆனந்தமாய் என்றும் நமக்கு சொல்லுவாங்க. மண்ணில் கடாதி எல்லாம் வருவது குலாலனாலே அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தருவதற்கு நமக்கு யார் வேணும், சுவாமி வேணும் அப்படிங்கிறத மிக அழகாக சித்தாந்தம் உணர்த்துகின்றது. சிவஞான போதம் ரெண்டு சூத்திரத்தையும் பார்த்தோம்னா அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர்ங்கிறது முதல் சூத்திரம். அவையே தானியா இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே அப்படிங்கிறது இரண்டாம் சூத்திரம். அந்த ரெண்டு சூத்திரத்தின் மூலமே நமக்கு இறைவனுடைய தன்மைகள் எல்லாம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் வந்து உயிர்களுடைய இயல்பை பத்தி இன்னைக்கு அடுத்து கொஞ்சம் துவக்கலாம். நேரம் முடிந்த அளவு என்று சிந்தித்து அதோட தொடர்ச்சியை நாளைக்கும் பார்க்கலாம். உயிருக்கு வந்து மூன்று நிலைகள் உண்டு. ஒன்னு பிறவிக்கே வராத கேவல நிலை, இரண்டாவது பிறப்புள் பட்டு இப்ப இருக்கக்கூடிய சகல நிலை, மூணாவது பிறப்பு இறப்பு நீங்கிய சுத்த நிலை. இந்த மூணு நிலையும் நமக்கு அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்டப்பத்து என்ற பதிகத்துல மிக அழகாக ஒரு பாடல், ஒரு தெரியா காலத்தே உட்புகுந்தன் உளம்மன் நீ கருத்திருத்தி ஓன் புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகள் தில்லை கண்டேனே என்று மணிவாசக பெருமான் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒரு தெரியா காலம் என்பது பிறவிக்கு வருவதற்கு முன்பு இருந்த, அதாவது எந்த விதமான கருவிகரணங்களும் இல்லாமல் உயிர் இருந்த நிலை, ஆணவ மலத்தை பற்றி கிடந்த அநாதி கேவல நிலை. சிவஞான சித்தியார்ல இதெல்லதான் அறிவிலன் அமூர்த்தன் கேவலத்தில் ஆன்மா என்று சொல்லப்பட்டிருக்கும். சரி, அடுத்த உள் புகுந்து என் உளம் மன்னி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அநாதி கேவல நிலையிலையும் இறைவன் வந்து உயிருக்கு உயிரா இருந்து உயிர் உய்யணுங்கிறதுக்காக நுண் உடலை முதலில் படைக்கின்றார், படைத்தளிக்கின்றார் அப்படிங்கிறது. இத நமது சித்தாந்த அட்டகம் அதுல போற்றி பகருடைங்கிற நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆணவத்தால் எண்ணும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும் உள்நாடி முற்பால் தனு கரண புவனமும் தந்து இல்லையா, அதனால நமக்கு எல்லாவற்றையும் அவர் தருகின்றார் என்று. அடுத்து கருத்திருத்தி ஊன் புக்கு அப்படிங்கிற நுண்ணுடலை தந்ததுக்கு அப்புறம் அந்த உயிருக்கு பரு உடலை தருகின்றார். இப்ப நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா இந்த உடம்பு, அதுவும் போற்றி பகருடைய அவற்றால் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அதனால் பிறப்பாக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினை போற்றி அப்படின்ட்டு. அதனால நமக்கு முதல்ல ஒரு எண்ணம் வர அதை கொண்டு நமக்கு இந்த பரு உடலை தருகின்றார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப அந்த பிறப்பு இறப்பெல்லாம் நீங்கிய நிலையில இறைவன் வந்து என்ன செய்யறார், உயிருக்கு பேரின்பத்தை வழங்குகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே என்று சிவஞான சித்தியாரில் அருளந்தி சிவாச்சாரியார் நமக்கு அருளியுள்ளார்கள். இவர்களும் கருணையினால் ஆண்டு கொண்ட தித்திக்கும் சிவபதத்தை கண்டேனே என்று அந்த பேரின்ப நிலையினை நமக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார். சரி, அடுத்து உயிருக்கும் பொது இயல்பு சிறப்பு இயல்புங்கிறது உண்டு. பொது இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவிகரணங்களோடு கூடி நிற்பது. அந்த கருவிகரணங்கள் நமக்கு நம்மளா உருவாக்கி கடல சுவாமி தான் தந்திருக்கிறாரு. அது மாதிரி அவரால் அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் எதையும் அறிய முடியுமே தவிர தானாக எதையும் அறிய முடியாது. ஆக அறிவித்தால் அறிவது உயிரோட பொது இயல்பு. அப்ப உயிரோட அறியாமையை அறிந்து இறைவன் தான் உயிருக்கு அறிவிக்கின்றார். நாமளா அறிஞ்சோம்னா எல்லாம் ஒண்ணு, ஐயன் தெரிவு எல்லாம் இருக்கும், ஒண்ணு மாத்தி ஒண்ணு புரியும் நமக்கு. அவர் தான் நம்ம கூடவே இருந்து நமக்கு உணர்த்துகின்றார். அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து ஊனே புக எந்தனை உளல பண்ணு வித்திட்டாய்னு புழைத்த பத்துல அடிகள் நமக்கு தெளிவாக இதை எடுத்து சொல்லியிருக்கிறார். அனாதியே ஆணவ மலத்தை பற்றி அறியாமை வயப்பட்டு கிடந்த என்னுடைய அறியாமையை அப்படிங்கிறது, அதான் அடியேன் அறியாமைங்கிறது அந்த நிலை. நீயே அருள் செய்து அப்படிங்கிறது சிவபெருமானே நமக்கு நான் அந்த உயிர் உய்ய வேண்டுமே என்று நினைந்து அருள் செய்வதை குறிக்கிறது. அதான் மற்றும் ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே சிந்திச்சதுதான், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார். இந்த கேள்வியை நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும். இந்த பாட்டை தினந்தோறும் படிக்கணும். படிச்சோம்னா சுவாமியோட அனுகிரகம் என்ன, அதை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம தவறாம செய்வோம். சரி, ஊனே புக எந்தனை உழல பண்ணு வித்திருட்டாய் அப்படிங்கறதா, கருவி கரணங்களோட உயிரை கூட்டி அந்த உயிர்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக பிறவிக்கு அனுப்பியிருக்க. அந்த பிறவியே எதுக்குன்னா, இந்த கருவி கரணங்களின் மூலமாக உயிரின் தன்மையும் இறைவனின் தன்மையும் புரிஞ்சு பிறப்பை நீக்கி இறைவனை அடையிறதுக்கு தான், அதுக்குத்தான் பிறவிக்கு வந்திருக்கோங்கிறது நமக்கு முதல்ல ஆணித்தரமா புரியணும். உமாபதி சிவாச்சாரியார் சிவபிரகாசத்துல தனக்கென அறிவு இலாதான் தான் இவை அறிந்து சாரான், தனக்கென அறிவு இல்லாத வாயில் தான் அறியா சார, தனக்கென அறிவு இலாதான் தத்துவ வண்ண ரூபன் தனக்கென அறிவானால் இச்சகலமும் நுகரும் தானே அப்படின்னு சொல்றார். அதனால இறைவன் அறிவித்தால்தான் உயிர் எதையும் அறிய முடியும், தானாக எதையும் அறிய முடியாது என்பதை இந்த சிவப்பிரகாச பாடலிலே நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த கருவிக்கரணங்களை விட்டு நீங்கி என்ன செய்யணும், கூட சிவம் இருக்கிறது அப்படிங்கிற நிலையை உணரக்கூடியது உயிரோட சிறப்பியல்பு. ஆனா உயிருக்கு என்ன தன்மைன்னு பார்த்தீங்கன்னா, எதை சார்ந்து நிற்குமோ அந்த சார்ந்ததன் வண்ணம் தான் அது இருக்கும். ஆகையால் அந்த சிறப்பியல்பை பற்றி அவர் அழகாக நமக்கு மூன்றாம் அதிகரணத்திலே சிவஞான போத சிற்றுரையிலே சிவஞான சுவாமிகள் சத்தையும் அசத்தையும் அறியும் தன்மையத்தாய் சத்தும் அசத்தும் அல்லாத சதசத்தாகிய உயிர் என்று உயிரை பற்றி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம். உயிர்கள் சிற்றறிவு உடையன, அஞ்ஞானத்தால் பாதிக்கப்பட்டவை, தனக்குன்னு தனி வியக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுது, தான் அப்படி நினைச்சதுனால அதர் போன்ற செயல்படுவது, நிலையற்றதெல்லாம் நிலையா நினைக்கிறது, இந்த மாதிரி அஞ்ஞானம் அறியாமையெல்லாம் நிறைய இருக்கு உயிருக்கு. அதை பற்றிய விரிவுகளை எல்லாம் நாம் நாளை சிந்திக்கலாம் என்று சொல்லி, வாழி நான்மறை வாழிய சைவ நூல் வாழி மன்னவர் செங்கோல் மனுநெறி வாழி நீழ்முகில் வையகம் யாவையும் வாழி வாழி வள்ளநகர் காஞ்சியே என்ற வாழ்த்து பாடலை பாடி இன்று பதியை பற்றியும் பசுவை பற்றியும் நாம் இந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு உறுதுணையாக நம்மோடு ஒன்றாகவும் உடனாகவும் இருந்து வேறாகவும் நின்று உணர்த்திய குருவருளுக்கும் திருவருளுக்கும் எனது மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே சைவ சித்தாந்த நிகழ்வுகளை நாம் ஒரு எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாம நாம எதையும் செய்ய மாட்டோம். ஆகையால் நான் பேசணுங்கிற நிர்பந்தம், நீங்க கேட்கணுங்கிற நிர்பந்தத்தின் மூலமாக நம்மை இதை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்களுக்கும் ஆர்வமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.